2023 ஆண்டு ஜனவரி மாத தெண்டலிதழில் நேர்காணல் பகுதியில் இசைக்கலைஞர் வினோதுடன் அரவிந்தின் உரையாடல். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். முதுகலை பிசியோதெரபி ஆர்த்தோபெடிக்ஸ் முடித்திருக்கும் வினோத் பாரம்பரிய இசை குடும்பத்தில் வந்தவர். நாதஸ்வரம் புல்லாங்குழல் இரண்டையும் அனாயாசமாக வாசிக்கிறார். தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியாவின் பிற பகுதிகளிலும், அமெரிக்கா, சிங்கப்பூர், லண்டன், துபாய் என பல வெளிநாடுகளிலும் பல கச்சேரிகளை நிகழ்த்தி வருகிறார். மாணவர்களுக்கு ஆன்லைனில் இசை கற்பிக்கிறார். புல்லாங்குழலில் திரை இசை பாடல்களை வாசிக்கிறார். தனது இசை வாழ்க்கை பற்றி நம்மோடு பேச வந்திருக்கிறார் வினோத். கேட்போமா? இளமை பருவம் குறித்து சொல்லுங்கள். என் சொந்த ஊர் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள செட்டிக்குளம் கிராமம். என் தாத்தா திரு செட்டிக்குளம் சிங்காரம் புகழ்பெற்ற நாதஸ்வர வித்வான். எனது பெற்றோர்களான சவுந்தரராஜன், சந்தான லட்சுமி இருவருமே நாதஸ்வர கலைஞர்கள். எங்கள் ஊரில் இருக்கும் பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலின் ஆஸ்தான வித்வான்களாக தாத்தாவும் அப்பாவும் இருந்தனர். எங்கள் வீட்டுக்கு மிக அருகேதான் கோயில். வீட்டிலும் ஆலயத்திலும் எப்போதும் இசை ஒலித்து கொண்டே இருக்கும். இந்த இனிமையான இசை சூழலில் நான் வளர்ந்தேன். எனது இசை ஆர்வத்திற்கு எனது பாரம்பரியமும் இந்த இசை சூழலும் தான் காரணம். உங்கள் குருநாதர்கள் யார் யார்? கும்பகோணம் அருகே உள்ள கொட்டையூரில் வாழ்ந்த கோடி சுந்தரம் என்ற இசை மேதை அப்பாவின் குரு. அவர் அவ்வப்போது எங்கள் வீட்டுக்கு வருவதும் நாங்கள் அவர் வீட்டுக்கு செல்வதும் வழக்கம். எனக்கு 6 வயதாக இருந்தபோது ஒரு கோடை விடுமுறையில் அவர் வீட்டுக்கு சென்றிருந்தேன். முழுக்க முழுக்க கிரிக்கெட்டிலும் பிற ஆட்டங்களிலும் என் நேரம் கழிந்தது. இதை கண்ட கோடி சுந்தரம் ஐயா எனக்கு இசை கற்றுக் கொடுக்க விரும்பினார். அப்பாவிடம் அதை தெரிவித்தார். ஒரு நல்ல நாளில் இசையின் பல பாடங்களை எனக்கு அவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். எனது முதல் குரு அவர்தான். அதன் பிறகு எனது தாத்தா செட்டிக்குளம் சிங்காரம் அவர்களிடமும் அப்பா அம்மாவிடமும் இசை கற்றேன். இசையின் நுணுக்கங்களை, கீர்த்தனங்களை, ராகங்களை எப்படி எப்படியெல்லாம் வாசிக்கலாம், எப்படி வாசிக்க கூடாது என்பவற்றை அவர்களிடமிருந்து கற்றேன். என் சித்தப்பா திருமானூர் டி சி கருணாநிதி அவர்களும் சிறந்த நாதஸ்வர வித்வான். அவரிடம் பல கீர்த்தனைகள், தேவார பாடல்களை இசைக்க கற்றுக்கொண்டேன். முதல் கச்சேரி அனுபவம் பற்றி. என்னுடைய முதல் கச்சேரி என்னுடைய 7 வயதில் எங்கள் கிராமத்துக்கு அருகில் இருந்த ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தில் நடந்தது. அதில் நான், எனது தாத்தா, அப்பா, அம்மா என்று எல்லோரும் சேர்ந்து வாசித்தோம். என்னுடைய முதல் கச்சேரியே எனது குடும்பத்தோடு, அதுவும் ஒரு கோவில் விழாவில் அமைந்தது எனக்கு கிடைத்த பாக்கியம். நான் அப்போது அந்த நாதஸ்வரத்தின் உயரம்தான் இருப்பேன். கச்சேரிக்கு அந்த ஊர் மக்களிடமிருந்து நிறைய பாராட்டு கிடைத்தது. எனக்கு அது மிகுந்த உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. நாதஸ்வரத்துக்கு இணையாக புல்லாங்குழலும் வாசிக்கிறீர்கள் அல்லவா, அதை பற்றி சொல்லுங்கள். புல்லாங்குழல் வாசிக்க கற்றுக்கொண்டது எனது 13ஆம் வயதில். அப்போது திருவையாறு தியாகராஜ ஆராதனை விழாவுக்கு நான் அப்பாவுடன் சென்றிருந்தேன். அங்குதான் ஏன் புல்லாங்குழல் வாசிக்க கூடாது என்ற எண்ணம் தோன்றியது. அங்கிருந்த கடை ஒன்றில் ஒரு புல்லாங்குழல் வாங்கினேன். வாசிக்க முயன்றேன். ஆரம்பத்தில் அது மிக கஷ்டமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் சுயமாக நான் தினந்தோறும் வாசிக்க பயிற்சி எடுத்து வந்தேன். சென்னையில் நான் இளங்கலை பிசியோதெரபி படித்தேன். அப்போது எனக்கு கிடைத்த நேரத்தில் புல்லாங்குழல் வாசிக்க பயிற்சி செய்யலாம் என்று நினைத்து குருநாதரை தேடினேன். அப்படித்தான் எனது புல்லாங்குழல் குருநாதரான திருவாரூர் சுவாமிநாதன் அவர்களை சந்தித்தேன். அவர்தான் புல்லாங்குழலில் விரல் வைத்தல், அதன் நுணுக்கங்கள், கமகங்கள் எல்லாவற்றையும் விரிவாக சொல்லிக் கொடுத்தார். நாதஸ்வரமும் வாசிக்கிறீர்கள், குழலும் வாசிக்கிறீர்கள், இரண்டையும் வாசிக்கும் விதம், சவால்கள் பற்றி சொல்லுங்கள். நாதஸ்வரம், புல்லாங்குழல் இரண்டிற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. ஸ்வரங்கள் இரண்டுக்கும் பொதுவாக இருந்தாலும் விரலை பயன்படுத்தும் விதம் நாதஸ்வரத்திற்கும் புல்லாங்குழலுக்கும் வெவ்வேறு. என்னுடைய அனுபவத்தில் நாதஸ்வரம் வாசிப்பதை விட புல்லாங்குழல் வாசிப்பது சுலபமானது என உணர்கிறேன். ஏனென்றால் நாதஸ்வரத்திற்கு தேவைப்படும் அளவிற்கு மூச்சு கட்டுப்பாடு புல்லாங்குழலுக்கு தேவையில்லை. நாதஸ்வரம் உண்மையில் வாசிக்க கடினமானது. நாதஸ்வரத்திற்கு தேவையான கமகங்களுக்கும் புல்லாங்குழலுக்கு தேவையான கமகங்களுக்கும் அடிப்படையில் நிறைய வேறுபாடு உள்ளன. அந்தந்த கருவிக்கேற்ப நான் பயிற்சிகளை மேற்கொண்டு வாசிக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் நாதஸ்வரம் வாசிப்பவர்களால் எளிதில் புல்லாங்குழலை கற்றுக்கொண்டு வாசிக்க முடியும். ஆனால் புல்லாங்குழல் வாசிப்பவர்கள் நாதஸ்வரம் வாசிப்பது நிறையவே கடினமானது. அப்படி வாசிப்பவர்களையும் என்னுடைய அனுபவத்தில் இதுநாள் வரை நான் பார்த்ததில்லை. தினந்தோறும் எவ்வளவு நேரம் சாதகம் செய்கிறீர்கள்? தினமும் 2 மணி நேரமாவது சாதகம் செய்வதுண்டோ? பயணம் கச்சேரி என்று தொடர்ந்து இருக்கும் நாளில் சாதகம் செய்ய முடியாது. என்றாலும் நான் 7 வயது முதலே தினந்தோறும் வாசித்து வருவதால் அது எனக்கு ஒரு பிரச்சனையாக இருப்பதில்லை. நேரம் அமையும் போது தினம் சாதகம் செய்வேன். நாதஸ்வரம் குழலிசை வாசிப்பதற்கு தனி மூச்சு பயிற்சி தேவையா? என்னை பொறுத்தவரையில் நாதஸ்வரம் குழலிசை வாசிக்க தனி மூச்சு பயிற்சி வேண்டும் என்பதில்லை. அந்த வாசிப்பே மூச்சு பயிற்சி தான். சுவாசத்தில் கட்டுப்பாடு இருந்தால்தான் அவற்றை வாசிக்கவே முடியும். அதற்காக உட்கார்ந்து தனியாக மூச்சு பயிற்சி செய்ய வேண்டியது இல்லை. இதனை நான் அறிவியல் பூர்வமாகவும் சொல்ல முடியும். என்னுடைய யூஜி படிப்பில் நான் செய்த ப்ராஜெக்டும் இதுதான். பிசியோதெரப்பியில் கார்டியாலஜி சப்ஜெக்டில் நான் இது பற்றி ஆய்வு செய்துள்ளேன். ஒரு காற்று கருவியை வாசிக்கும் இசைக்கலைஞரின் சுவாச தசைகள் நுரையீரல் திறன் எப்படி இருக்கும் என்பதுதான் என்னுடைய ஆய்வு பணி. அதன்படி மற்றவர்களை விட காற்று கருவிகள் வாசிக்கும் ஒருவரது மூச்சு விடும் திறன், நுரையீரல் கொள்ளளவு, தசை வலு எல்லாமே மிகுதியாகத்தான் இருந்தது. அவர்கள் யாரும் தனிப்பட மூச்சு பயிற்சி எதுவும் செய்யவில்லை. அந்த கருவிகளை வாசித்து வாசித்தே அந்த பயிற்சியால் பழக்கத்தால் இவை மேம்பாடு அடைந்திருக்கின்றன. நீங்கள் பிசியோதெரபிஸ்ட் மருத்துவராக உள்ளீர்கள். இசையால் நோயை வலியை குணப்படுத்த முடியும் என்பது குறித்து உங்கள் கருத்து என்ன? இசை ஒரு நோயை குணமாக்குகிறது என்பது இதுவரை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் இசையின் மூலம் நோய் குறிகள் கட்டுப்பாட்டுக்குள் வருவது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு உள்ளது. நமக்கு பிடித்த இசையை கேட்கும் போது மூளையிலிருந்து வலி நிவாரண ஹார்மோன்கள் சுரந்து மருந்தை விட வேகமாக உடலில் பரவுவதாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சில வகை இசைகளால் வலியை குறைக்க முடியும். மறைந்த வயலின் மேதை குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் இது குறித்து மிக விரிவாக ஆராய்ச்சி செய்து பல விஷயங்களை தெரிவித்துள்ளார். ஒருமுறை ஒரு இசை போட்டிக்கு அவர் நடுவராக வந்தபோது அவரை சந்தித்து பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் பிசியோதெரபிஸ்ட் என்பதை அறிந்து அவராகவே என்னை கூப்பிட்டு பேசினார். பல ராகங்களை பற்றி அதன் தன்மை பற்றி என்னிடம் பகிர்ந்து கொண்டார். வலியை மட்டுமல்லாமல் சில ராகங்கள் மன அழுத்தம் போன்றவற்றை குறைப்பதாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. தமிழ் திரைப்பாடல்களை யூடியூபிற்காக புல்லாங்குழலில் வாசித்துள்ளீர்கள். அந்த அனுபவம் சவால்கள் குறித்து திரை இசை பாடல்களை காற்று கருவிகளில் வாசிப்பது என்பது பெரிய சவால்தான். காரணம், கர்நாடக சங்கீதம் கீர்த்தனைகளை ஒருவர் தனக்கான சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டு தனது கற்பனை திறனை புகுத்தி தன் பாணியில் வாசிக்க முடியும். ஆனால் திரை இசை பாடல்களில் அந்த சுதந்திரம் கிடையாது. இசையமைப்பாளர் எப்படி பாடலை தந்துள்ளாரோ, பாடல் எப்படி உள்ளதோ அப்படியேதான் வாசித்தாக வேண்டும். அது உண்மையாகவே சவாலான விஷயம்தான். ஆகவே திரை இசை பாடல்களை வாசிப்பதற்காக நான் தனியாக பயிற்சி எடுத்து தனியாக நோட்ஸ் எழுதி பலமுறை பயிற்சி செய்த பின்னர்தான் யூடியூபில் வாசிக்கிறேன். www.youtube.com/@drvinothflute/videos. அதுவும் MSV இளையராஜா எல்லாம் நிறைய கர்நாடக சங்கீத ராகங்களை அடிப்படையாக கொண்டு பாடல்களை தந்துள்ளார்கள். அவற்றை உணர்ந்து வாசிப்பது மிகவும் சந்தோஷமான விஷயம். அதுவும் இளையராஜா அவர்கள் கர்நாடக சங்கீதத்தில் அதிகம் பயன்படுத்தாத ராகங்களை கொண்டு பல பாடல்களை தந்துள்ளார். அந்த ராகங்களை இசையை கேட்கும் போது ஏற்படும் உணர்வும் வாசிக்கும் போது கிடைக்கும் உணர்வும் வேறு வேறு. புது புது ராகங்களை கற்றுக்கொள்ள கூட அந்த பாடல்கள் உதவி இருக்கின்றன. அது ஒரு நிறைவான மகிழ்ச்சியான விஷயம். உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத பாராட்டு எது? நான் சிறுவயது முதலே வாசித்துக் கொண்டு வருவதால் பலர் பல தருணங்களில் பாராட்டி உள்ளனர். ஒரு சமயம் சென்னை இசை விழா ஒன்றில் ஏ கே சி நடராஜன் அவர்கள் என் வாசிப்பை கேட்டு பாராட்டினார். அதுபோல மிருதங்க கலைஞர் ஸ்ரீமுஷ்ணம் ராஜாராவ் அவர்கள் பாராட்டியதும் மறக்க முடியாது. ஒரு சமயம் எனது கச்சேரிக்கு வந்திருந்த மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் நான் வாசித்த கீரவாணி ராகம் மிகச்சிறப்பாக இருந்ததாக பாராட்டினார். இவையெல்லாம் மறக்க முடியாதவை. வெளிநாடுகளில் நிகழ்ந்த சுவாரஸ்யமான அனுபவங்கள் பற்றி. அமெரிக்கா, லண்டன், துபாய், அயர்லாந்து, தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா என்று பல நாடுகளில் இசை கச்சேரிகள் செய்துள்ளேன். பரதநாட்டியத்துக்கு வாசித்துள்ளேன். அமெரிக்கா, அயர்லாந்து, சிங்கப்பூர் போன்றவற்றுக்கு வருடாவருடம் சென்று கச்சேரி செய்து வருகிறேன். ஒருமுறை மேற்கத்திய இசைக்கலைஞர்கள் முன்னால் ஒரு நிகழ்ச்சி செய்தோம். அவர்கள் வெஸ்டர்னில் ஒரு நோட்ஸை கொடுத்து இதனை உடனே கர்நாடகில் வாசிக்க முடியுமா என்றனர். எங்களுக்கு அது ஒரு சவாலாகப்பட்டது. உடனே கர்நாடிக் முறையில் அந்த நோட்ஸை வாசித்து காட்டினோம். அவர்களுக்கு பிரமிப்பு, வெகுவாக பாராட்டினார்கள். அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். பொதுவாக அமெரிக்கா, அயர்லாந்து போன்ற நாடுகளில் நாதஸ்வரத்தை மேற்கத்தியர்கள் வெகுவாக ரசிப்பார்கள். அந்த இசையை பாராட்டுவார்கள். அந்த நாதத்தை கேட்டு ஆச்சரியப்படுவார்கள். இது எப்போதும் நடப்பது. நான் அவர்களுக்கு நிறைய டெமோ செய்து காட்டியிருக்கிறேன். மாணவர்களுக்கு இசைப்பயிற்சி அளித்து வருகிறீர்களா? ஆம், நான் தொடர்ந்து பல கச்சேரிகள், பிரயாணங்கள் என்று இருப்பதால் ஆன்லைனில் கற்றுத்தருகிறேன். அது எனக்கு மிகவும் வசதியாக உள்ளது. அமெரிக்கா, லண்டன், துபாய், சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா என்று பல நாட்டு மாணவர்கள் என்னிடம் கற்கின்றனர். அமெரிக்காவைச் சேர்ந்த இரண்டு மாணவர்கள், பாப் மேத்யூஸ் ஃப்ரம் கலிபோர்னியா, அலெக்சாண்டர் ஜேம்ஸ் ஃப்ரம் டெக்சஸ், நாதஸ்வரத்தை மிகவும் ஆர்வமாக என்னிடம் கற்று வருகின்றனர். அவர்கள் அமெரிக்க குடிமக்கள். அவர்கள் கற்பதை மிகவும் பெருமைக்குரிய விஷயமாக நான் கருதுகிறேன். உங்கள் குடும்பம் பற்றி. நாதஸ்வர வித்வான்களாக எனது பெற்றோர் இப்போது கச்சேரி செய்து வருகிறார். எனது மனைவி கிருபா இல்லத்தரசி என்னிடம் இசை கற்கிறார். மகள் ஆலாபனா, மகன் ஆரோகன், மகள் என்னிடம் புல்லாங்குழல் கற்று வருகிறாள். எதிர்கால விருப்பங்கள். மகான்கள் எல்லாம் நிறைய கீர்த்தனைகளை செய்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டு வாசிக்க வேண்டும். குறிப்பாக தவில் நாதஸ்வர வித்வான்கள் நிறைய கீர்த்தனைகள், வர்ணங்கள் கம்போஸ் செய்திருக்கிறார்கள். அவற்றை தொகுத்து நூலாக வெளியிட வேண்டும் என்பது என் ஆசை. அந்த பணியை ஆரம்பித்திருக்கிறேன். அதுபோல எனது மாணவர்களுக்காக அவர்களுக்கு புரியும் விதத்தில் வேறு வேறு ராகங்களில் எளிமையாக சிறு சிறு கீர்த்தனைகள் பாடல்களை கம்போஸ் செய்ய ஆரம்பித்திருக்கிறேன். அவற்றை தொகுத்து புத்தகமாக வெளியிடும் விருப்பம் உள்ளது. தென்றல் இதழுக்கு என் நன்றி. அனைவருக்கும் எனது இனிய 2023 புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். வினோத் பெற்றிருக்கும் விருதுகள். 1995 ஜவஹர் பாலபாரதி, 2011 தமிழக அரசு வழங்கிய கலை இளமணி பட்டம், 2020 தமிழக அரசு வழங்கிய கலை வளர்மணி பட்டம், சர்வாணி சங்கீத சபா வழங்கிய யுவஸ்ரீ கலாபாரதி விருது, பாரதிய யுவ கேந்திரா விருது, லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் வழங்கிய சிறந்த இசைக்கலைஞர் விருது மற்றும் பல விருதுகள். ஏர்போர்ட்டில் ஒரு கச்சேரி. ஒருமுறை டெக்சஸில் ஏர்போர்ட் இமிக்ரேஷன் நாதஸ்வரம் ஸ்கேனிங்கில் போன போது அவர்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. இது ஏதோ ஆயுதம் போல இருக்கிறதே, என்ன ஏது என்றெல்லாம் விசாரித்தார்கள். அது ஒரு இசைக்கருவி என்று சொல்லியும் சந்தேகம் தீரவில்லை. அதனால் நான் அங்கேயே ஒரு 5 நிமிடம் அமர்ந்து வாசித்து காண்பித்தேன். அங்கு உள்ளவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், பிரமிப்பு. அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. வினோத். வினோதின் இசை பாடல்களை அவரது முகநூல் பக்கத்தில் காணலாம், அவரது யூடியூப் பக்கத்தில் காணலாம். இதை தவிர பெற்றோர்களுடன் கச்சேரி, மகள் ஆலாபனாவின் ஆலாபனை இவையும் யூடியூபில் காணலாம். வினோத் இசைத்துள்ள சில பாடல்களான சின்னஞ்சிறுக்கிளியே, கீரவாணி ராகம், தில் 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 மனதில், உன்ன நினைச்சி நினைச்சி என்ற பாடல்களையும் யூடியூபில் காணலாம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.